திருச்சி சம்பளம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி 14வது பகுதி, திரு உந்தியார் என்று சொல்லப்படுகிற பகுதி. இந்த பகுதியில 20 செய்யுட்கள் உண்டு. ஒவ்வொரு செய்யுளும் உந்தீபர உத்தீபர என்று முடிகிறது. அப்படி முடிகின்ற முடிவையே இந்த பகுதிக்கு பெயராக வைத்திருக்கிறார். அதனாலே உந்தி பர என்பதிலே உந்தி என்ற சொல்லை எடுத்து திருவுந்தி என்றாக்கி அதற்கு ஆறு உதவியும் கொடுத்து திருவுந்தியா என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். மாணிக்கவாச சுவாமிகள் சுதந்திரத்திலே தங்கி இருந்த போது மகளிர்கள் விளையாடுகின்ற விளையாட்டில் இறைவனை சிந்தித்தபடி விளையாட வேண்டும் என்ற எண்ணமுடையவராய் அப்பெண்களுக்கு இறை சிந்தனையை ஊட்டுகிறார். அப்படி அவர்களுக்கென்று செய்து கொடுத்த ஒரு பகுதி இந்த திருவுந்தியார். அந்த மகளிர் அப்பொழுது உந்தி என்ற ஒரு விளையாடலை விளையாடி கொண்டிருந்தார்கள். உந்தி என்று சொல்லுகிற விளையாடலானது உரையிலே எழுதும் போது ஒரு விதமாக எழுதியிருக்கிறார்கள், நான் சிந்தித்து முடிவு செய்கிறது வேறொரு விதமாக இருக்கும். இரண்டையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டு பெண்கள் நின்று கொள்ளுகிறார்கள். தங்களுடைய கை இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி அதை கீழே தொடை வரையிலும் வேகமாக இறக்கி மறுபடியும் மேல் தூக்குகிறார்கள். இது மாதிரி பலமுறை அந்த கையை வேகமாக அசைக்கிறதானது ஒரு பறவை தன் இறக்கையை அசைத்து பறப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். அதோடு கால்களையும் உந்தி உந்தி மேலே எழுந்து குதிக்கிறார்கள். அப்படி குதித்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு என்று இதற்கு முன்னிருக்கிறவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதுகிற இந்த ஒரு விளையாட்டிலே 10 பேர் கூட வரிசையா நின்று இது மாதிரி விளையாடலாம், 4 பேர் இருந்தும் விளையாடலாம், 2 பேர் இருந்து விளையாடுகிறார்கள் என்ற நீதி இருக்க முடியாது. இன்னொரு விதமான ஒரு விளையாட்டு இருக்கிறது. இது பழைய உரை சொன்னேன், இப்ப நான் நினைத்து இருக்கிற உரையை சொல்கிறேன். ரெண்டு பெண்கள் எதிரெதிராக நின்று கொண்டு ரெண்டு கால்களையும் முட்டி வைத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய இரண்டு கைகளையும் மாறி நீட்டி ரெண்டு பேரும் மாறி மாறி கையை பிடித்துக் கொண்டு பின்பக்கமாக ரெண்டு பேரும் சாய்த்து விடுகிறார்கள். அப்படி கை பிடிமானம் இருப்பதனாலே அவர்கள் எவ்வளவு பின் சாய்ந்தாலும் கீழே விழமாட்டார்கள். அதன் பிறகு காலை உந்தி அவர்கள் வேகமாக சுழலுகிறார்கள். அதை இன்றைக்கு மரப்பிணை சுத்துதல் என்ற ஒரு விளையாட்டாக நான் இன்றைக்கும் பார்க்கிறோம். இதுல ரெண்டே பெண்கள் தான் இந்த விளையாட்டில் இருக்கலாம். இன்னும் ரெண்டு பேர் வேணா அடுத்தாப்புல விளையாடலாமே தவிர இந்த ரெண்டு பேருக்குள் இன்னொருத்தி மூணாவது வந்து சேர முடியாது. இவர்கள் காலை உந்தி உந்தி மாற்றி மாற்றி சுழல்கிறதுக்காக உந்தி உந்தி வட்டமாக பறந்து வருதலினாலே இது உந்திபறை என்ற விளையாட்டாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த மரப்பிணை என்று சொன்னாலும் பழைய காலத்தில் அதுதான் உந்தி பறத்தல் என்ற விளையாட்டாக இருக்க வேண்டும். இதில் ரெண்டு பேர் எதிரெதிராக நின்று கொண்டு விளையாடுகிற விளையாட்டாக அமைதலினாலே என்று நான் இதற்கு கருத்தை தெரிவிக்கிறேன். இந்த விளையாட்டில் அவர்கள் என்ன மேற்கொள்ளுகிறார்கள் என்றால், இந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் இறைவனுடைய ஒரு அருட்செயலை சொல்லுகிறாள், இரண்டாவது பெண் அதை இன்னும் விமர்சித்து சிறப்பிக்கிறாள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சாழல் ஒரு பகுதியிலே பார்க்கிற போது ஒரு பெண் வினாவுவதாகவும் இன்னொரு பெண் அதற்கு விடை கூறுவதாகவும் வரும். அப்பொழுது ஒருத்தி எதிர்முகமாக அழித்தல் முகமாக வினாவை கேட்பாள், ஆனால் பதில் சொல்லுகிறவர் புகழ் முகமாக அதற்கு பதில் சொல்லுவார். ஆகவே வினா நிகழ்ச்சியாகவும் விடை புகழ்ச்சியாகவும் ஒன்றுக்கொன்று எதிராக வரும். இங்கே பேசுகிற ரெண்டு பேருடைய பேச்சில் எப்படி வரப்போகிறது என்றால், முதலில் இருப்பவள் சொல்லுவது ஒரு செய்தி, அந்த செய்தியை ஆதரித்து புகழ்ச்சியாக ஆக்குவது இரண்டாவது பேசுகிற பெண், அதே செய்தியை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்டி இரண்டாவது பெண் அந்த கதையை முடிப்பார். அந்த முறையிலே வருகிறது. இவர்கள் வேகமாக சுற்றி கொண்டே ஆடுவதனாலே இந்த பேச்சு நீளமாக இருக்க முடியாது. அவர்கள் வேகமாக சுற்றும் போது மூச்சு வாங்கும். அப்படி மூச்சு வாங்குவதனாலே அவர்கள் பேச்சு அதிகமாக பாட்டை நீட்ட முடியாது. அவ பாட்டு சுருக்கம் சுருக்கமாக முதல் 2 வரி ஒருத்தி பாடுறா, அடுத்தாற்போல் இருக்கிற ஒரு வரியை இரண்டாவது பெண் பாடுகிறார். இந்த பாட்டை அச்சிட்டவர்கள் மூன்று வரியாக அச்சிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பாடலுடைய இலக்கணப்படி இது மூன்று வரி பாட்டு அல்ல, இது இரண்டு வரி பாட்டு தான், இரண்டு அடிகளை கொண்ட பாட்டு. முதல் வரி ஒன்று, இரண்டாவது வரி ஒன்று, இந்த ரெண்டும் வேறு வேறு வரிகள் என்பதை நிச்சயிப்பதற்கு இலக்கண முறையில எதுகை இருக்கும். வளைந்தது வில்லு, உழைந்தது முப்புறம் என்று சொல்லும் போது வளை உழை அந்த லை என்ற இரண்டாவது எதுகெழுத்து ஒத்திருக்கு. அதுக்கு அடுத்த வரியில ஒருங்குடம் என்று இருக்கு, அதில் இரண்டாவதாகிய எழுத்து வரவில்லை, ஒரு எதுக வரவில்லை. எதுகை வரவில்லை என்றால் அடுத்த வரி அல்ல, அது தனக்கு முன் இருந்த வரியோடு ஒட்டி இருக்கலாம் என்று நான் சிந்திக்கணும். அப்படியான அந்த இரண்டாவது வரி இருக்க உழைந்தன என்பதோடு சேர்த்து வரக்கூடிய ஒரு வரி இது. அந்த ரெண்டும் ஒரே வரி, அந்த ரெண்டும் ஒரே வரி என்பதை எப்படி இலக்கணத்தால் ஒத்துக்கொள்வார்கள் என்றால் மோனை இருக்கணும். இரண்டாவது எழுத்து ஒற்றுமை இல்ல, முதல் எழுத்து ஒற்றுமை. முதல் எழுத்து ஒற்றுமைக்கு மோனை என்றும் இரண்டாவது எழுத்து ஒற்றுமைக்கு எழுகை என்றும் இலக்கணம் சொல்லுவார்கள். உழைந்தன என்ற ஊனாவுக்கு ஒருங்குடன் என்ற ஓ ஒத்து வந்து வருகிற எழுத்து. உ உ ஓ ஓ இந்த நான்கு எழுத்தும் ஓரினம். அ அ ஐ ஔ இந்த நான்கு எழுத்தும் ஓரினம். அப்புறம் இ இ ஏ ஏ என்ற நான்கு உயிரும் ஓரினம் என்று அதற்கு இலக்கணத்திலே பிரித்திருக்கிறார். அதனால்தான் ஊவுக்கு ஓ என்ற எழுத்து மோனையாக நின்று இரண்டாவது வரியோடு சேர்ந்து நிற்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது போலதான் மற்ற எல்லா பாட்டுமே. அதனால இந்த மூன்றாவது வரி வருகிறத எப்படி அச்சு போட்டிருக்க வேணும்னு கேட்டீங்களா, உழைந்தன என்ற இரண்டாவது வரிக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி அதை அச்சிட்டு, அதாவது முதல் வரியை சார்ந்ததுதான் இதுவும் என்ற காட்ட வேணும்னா அச்சு போடுகிற போது அதை கொஞ்சம் உள்ளடக்கி ஆரம்பிக்கணும். அப்படி உள்ளடக்கி ஆரம்பிச்சா அந்த முதல் வரியை சேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் இந்த இலக்கண முறையில இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த பாட்டினுடைய இலக்கணம் இது ரெண்டு வரி பாட்டு தான் என்று தெரியும். இந்த ரெண்டு வரியிலேயே முதல் வரி இருக்கிறது அந்த நாலு சீர் கொண்டிருக்கு, இரண்டாவது வரி இருக்கிறதே அது நாலு மூணு ஏழு மூணு மூணு ஆறு சீர் கொண்டு வருகிறது. முதல் வரிக்கு நாலும் இரண்டாவது வரிக்கு ஆறும் நீளும், இரண்டாவது வரி நீண்டு வரலாம், அப்படி நீண்டு வந்தா அது கலித்தாழ்சை என்று பெயர். இப்படியெல்லாம் சில இலக்கண முறை இருக்கு. அந்த இலக்கண முறையில இது கலித்தாழ்சை என்ற இலக்கணம் உடையதாக அமைந்த பாட்டு. மேல போட்டுக்காங்க கலித்தாழ்சை. அப்படி கலித்தாழ்சைனா ஈர்க்கடி நீண்டு இருக்கணும், முதல் வரியை விட இரண்டாவது வரியானது சீர்கள் கூடி இருக்கணும் என்ற அதற்கு இலக்கணம். இந்த முறையில இப்போ அந்த ரெண்டு பெண்களுடைய பாடல்களை கொண்டதான இந்த இருபது பாட்டிலே மாணிக்க வாசகர் எந்த அமைப்பிலே போகிறார் என்றால், சிறு பெண்களாகலினாலே அவர்கள் வாயிலிருந்து புராண கதைகளே வரட்டும் என்பதாக புராண கதைகளை எடுத்துக் கொள்கிறார். அந்த புராண கதையிலையும் கூட அஷ்டவீரட்டம் என்று சொல்லுகிற வீரட்டத்துல திரிபுரத்தை எரித்தது என்பது ஒரு வீரட்டம், அது திருவதிகை வீரட்டம்னு பேரு. திரிபுர சம்ஹாரமாகிய ஒரு கதை. அந்த கதையை முதல் நான்கு செய்யுள்களில் சொல்றார். ஒன்றிலிருந்து நான்கு செய்யுள் வரையிலும் திரிபுர சம்ஹாரமாகிய கதையே பேச்சிலே வருகிறது. அதற்கு பிறகு அஞ்சாவது பாடலிலிருந்து பதினாறாவது பாடல் வரையிலும் இன்னொரு விதமான வீரட்டம், அது யாக தக்கனுடைய யாகத்தை அழித்த ஒரு செயல். தக்கனுடைய யாகத்தை அழித்தது பரியலூர் வீரட்டம் என்று சொல்வார். அதுக்கு அதிகமான பாட்டு சொல்லித்தார். அந்த கதை ரொம்ப விரிவானதுனாலே அதில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு செய்யுளாக்கி அதிக செய்யுள் எடுத்துக்கொள்கிறார். பதினேழாவது பாட்டில ஒரு சின்ன குழந்தை, அது பால் இல்லாமல் அழுகிறது. அந்த அழுத குழந்தைக்கு இறைவன் பால் கொடுக்கிறான், திருப்பார்கடலே பாலாக கொடுத்து விடுகிறான். அந்த ஒரு கதையை சொல்கிறது. அது ஒரே ஒரு கதைக்கு ஒரே ஒரு பாட்டாக போய்விட்டது. அதுக்கு அடுத்த பதினெட்டாவது பாட்டிலே வருகிற காலத்தில் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த தக்கை அகத்தனுடைய கதையிலே ஒரு பகுதி தான் அங்கேயும் வருகிறது. தக்கையார் கதையில வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா அது பிரம்மனுடைய தலை கொய்தது என்று சொல்லுகிற அட்ட வீரட்டத்துல கண்டியூர் வீரட்ட கதையாக அமைத்துக் கொள்ளணும். கடைசியில பத்தொன்பதாவது பாட்டு ராவணனை அடக்கிய ஒரு கதையை சொல்லுது, ராவணனை பற்றிய கதை சொல்கிறது. அதுக்கப்புறம் இருபதாவது பாட்டு சில பிரதியில இருக்கும், சில புத்தகத்தில் இருக்காது. அந்த இருபதாவது பாட்டு இது போல கதையை தெரிவிக்காமல் சூரியனோடு சுற்றி கொண்டு வருகிற முனிவர்களை இறைவன் காப்பாற்றுகிறான் என்று சொல்லுகிற ஒரு காத்தல் தொழில் மட்டும் அந்த இருபதாவது பாட்டிலே பேசப்பட்டிருக்கு. இனிமே நாம் ஒவ்வொரு பாடலாக இந்த கதை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளே நுழைந்து பார்க்க இருக்கிறோம். முதலில் திரிபுர சம்ஹாரமாகிய கதை ஆரம்பிக்கிறது. கமலாட்சன், ரண்யாட்சன், வித்யுன்மாலி என்ற மூன்று ராட்சசர். ரண்யாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற மூன்று ராட்சசர்கள் சிவபெருமானை பார்த்து தவம் செய்து பெரிய வரங்களை எல்லாம் பெற்று மூன்று புறங்களை உண்டாக்கிக் கொண்டு ராட்சசரோடு சௌக்கியமாக வாழ்கிறார். நாளடைவில் அவர்கள் கொஞ்சம் அத்துமீறி போய் அந்த கோட்டைகளோடு ஆகாசத்தில் பறக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பறந்து போகிற ஒரு பூமியில் ஏதாவது ஒரு ஊரின் மேல் வந்து அப்படியே இந்த கோட்டையோடு உட்காருவார்கள். அந்த கோட்டை ஊரே உட்காருகிற போது இந்த ஊரில் இருந்த பல ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாம் நசுங்கி போவார். அப்பொழுது அப்படி நசுங்கி போனவர்களை எல்லாம் அந்த கோட்டையில் இருக்கிறவர்கள் எடுத்து தின்றுவிட்டு மறுபடியும் கோட்டை பறந்து போய்விடும். இதே போல மூன்று கோட்டையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களிலும் உட்கார்ந்து பல தீவராஜுகளை அழித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையிலே அவர்களை அழிப்பது என்பது சுலபமாக இல்லை. ஏன்னா அவர்கள் நித்தியம் சிவனிடத்திலே பக்தி கொண்டவர்களாக இருந்ததனாலே அவர்களை அழிக்க முடியவில்லை. அப்பொழுது திருமால் என்ன செய்கிறார், இவர்கள் சிவநெறியிலிருந்து வேறொரு நெறிக்கு இவரை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி பௌத்தர் என்ற ஒரு அவதாரம் எடுத்து இந்த மூன்று கோட்டைக்குள்ளும் புகுந்து இந்த மூன்று பேருக்கும் இடையிலே ஒரு பௌத்த தர்மத்தை அங்கே பிரச்சாரம் பண்ணுகிறார். இதை கேட்டவுடனே சிவநெறியில் இருந்த அவர்களெல்லாம் பௌத்த தர்மத்தை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். பௌத்தராகி இதே தவறுகளை மறுபடியும் செய்கிறார்கள். அப்போ சிவனை வழிபடாத ஒரு அவநெறியில் போனதனாலே அவர்களை சம்ஹரிப்பது இறைவனுக்கு சுலபமாயிற்று. அப்ப எல்லா தேவர்களும் சிவனிடத்திலே போகி திரிபுரத்தவர்களை பற்றி சொன்னார்கள். திரிபுரத்தவர் பௌத்தராக மாறி போய் இப்படி உலக மக்களுக்கு தொந்தரவு செய்வதனாலே அவர்களுக்கு அழிப்பது ஒரு நியாயம் என்று சொல்லி நாம் திரிபுரத்தின் மேல் போருக்கு போவோம் என்று இறைவன் சொன்னார். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவதச்சன் என்ற மயன் என்பவனை கூப்பிட்டு ஒரு தேர் ஒன்று செய்ய சொன்னார். இறைவன் போவதற்காக ஒரு உயர்ந்த தேர் திரிபுரத்தை வெல்லுவதற்கு இவரும் ஒரு புறம் போல தேர்ல பறக்கிற தேர் ஒன்று செய்ய சொன்னார்கள். அவர்கள் அந்த மயன் தன்னுடைய கற்பனா சக்தியினாலே பூமியினுடைய ஒரு பாகத்தை தேரின் தட்டாக நிறுத்தினான். சூரியனும் சந்திரனையும் தேருக்கு சக்கரமாக போட்டான். 64 கலைகளையும் தேர் தட்டுக்கு மேலே தூண்களாக வைத்தான். அதன் பிறகு 4 வேதத்தையும் குதிரையாக நிறுத்தினான். பிரம்மாவை அந்த குதிரையை ஓட்டுகிற சாரதியாக அந்த தேருக்கு உண்டாக்கி விட்டான். இந்த நிலையிலே தேரை கொண்டு சிவபெருமானிடத்திலே நிறுத்தினார்கள். சிவபெருமான் தேரை பார்த்தார். தேர்ல ஏறுவதற்கு முன் போருக்கு போறதுக்கு ஒரு வில் அம்பெல்லாம் வேணுமே என்று நினைத்து மேருமலையே ஒரு வில்லாக அடைத்துக் கொண்டார். வாசுகி என்ற பாம்பை அதற்கு நானாக பூட்டினார். ஒரு அம்பிலே முனை ஒன்று, நடுபாகம் ஒன்று, பின்பாகம் ஒன்றாக மூன்று பாகங்களை ஏற்படுத்தி நடுபாகத்தில் திருமாலை இருக்க சொன்னார். அந்த அம்பினுடைய முனையிலே அக்னியை கோத்து விட்டார். அந்த அம்பினுடைய பின்னிலே பாலாக வாயுதேவனை இருக்க சொன்னார். இப்படி ஒரே ஒரு அம்பையும் மேருமலை ஆகிய வில்லையும் எடுத்துக்கொண்டு அந்த தேர் மேலே ஒரு காலை தூக்கி வைத்தார். தேர்ல ஏறி சண்டை செய்வதற்காக. ஆனால் அந்த தேர் அச்சுமடித்து போய்விட்டது. தேர் ஓட முடியாமல் போய்விட்டது. ஆகவே இவர் போருக்கு போவதற்கு உரியதாயிருந்த தேர் பயன்படாமல் போய்விட்டது. பிறகு அதே சமயம் திருமால் அங்கிருந்து ஓடி வந்து, திருமாலாகிய நான் ரிஷபமாக வருகிறேன், என் மீது ஏறி போரிடுங்கள் என்று சொல்லி திருமால் வந்தார். அந்த சிவபெருமான் திருமால் மேல் ஏறிக்கொள்கிறார். அதன் பிறகு அந்த முப்புறத்தை பார்க்கிறார். அதற்குள் இருந்தவர்கள் எல்லாம் பல பேச்சுக்களை பேசுகிறார்கள். தேராக அமைந்த சூரிய சந்திரர், என்னால் தான் தேர் ஓடப் போகிறது, நான் தான் சக்கரம், சக்கரம் உண்டா தானே தேர் போகும் என்று அவன் பேசினான். முன்னே இருந்த குதிரையை சொல்லிட்டு வேதமாகிய குதிரை, நாங்கள் தேரை இழுத்தா தானே சக்கரம் சுத்த முடியும், ஆகவே குதிரையாகிய நாங்கள் தான் தேரை இழுக்க போகிறோம், முக்கியம் நாங்கள் தான் என்று பேசினேன். அப்பொழுது பிரம்மாவானவர், குதிரையே நீ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உன்னை ஓடாம நிறுத்தத்துக்கு லகான் என்கிட்ட ஓட்டுதற்கு என்கிட்ட இருக்குது, என்னால் தான் தேர் நடக்க போகிறது என்று அவர் சொன்னார். இந்த மூன்று பேரை இப்படி சொன்னதனாலேதான் சிவபெருமான் கால் வச்ச உடன் இந்த தேர் பயன்படாமற் போகட்டும், இவர்களினாலே முற்புறம் அழியப் போவது இல்லை என்பதை காட்ட தேரின் அச்சை நிறுத்தி விட்டார். அதன் பிறகு தன் கையிலே மேருமலை ஆகிய வில்லையும் அம்பையும் எடுத்துக் கொண்டு போகிற போது அந்த மேருமலை சொல்லிட்டு நான் வில்லா வளைஞ்சுட்டேன், என்னால் தான் இனி அம்பு போட போகிறார். அப்ப நான் சொல்லிட்டு நீ வில்லா இருந்தாலும் நானாகி என் மேல்தான் அம்பு வச்சு போட போகிறார், நான் தான் அம்பை உதைத்து தள்ளப் போகிறேன் என்று நான் பேசுவேன். அதுக்குள்ள அந்த அம்பு சொல்லிட்டு நடுவில் இருக்கக்கூடிய திருமால் நான் தான் அம்பாக பாயப் போகிறேன். அதுக்குள் காற்று சொல்லுகிறார், நான் காற்றாக இருந்து இந்த அம்பை தள்ளினால்தான் அந்த அம்பு போகும், நீ எவ்வளவு வேகமா வாயுவே நீ தள்ளினாலும் போய் குத்துகிற முனை அக்கினியாக நான் தான் குத்தப் போகிறேன், என்னால் தான் முப்புறம் வெளிய போகிறது என்று அக்கினி பேசின. இதை பார்த்த உடனே இறைவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஆகவே வில்லை மேல அம்பு வச்சு போடவே இல்லை, சிரித்தார். சிரித்த மாத்திரத்திலே முப்புறம் எரிந்து விட்டது. இது கதை. இந்த கதையை இவர் இங்கே சொல்ல போகிறார். ஒரு பெண் இந்த கதையினுடைய ஒரு பகுதியை சொல்லுவாள், இன்னொருக்கு அதை ஆமோதித்து இன்னும் அதை விசேஷமாக பேசுவார். வளைந்ததி வில்லி விளைந்ததி பூதல் உழைந்தனமோ பூரம் உந்தீபரம் ஒருங்குடன் வந்தவாருந்தீபரம் வளைந்தது வில்லு. சிவபெருமான் மேருமலையை வில்லா வளைத்து நிறுத்திவிட்டார், போருக்கு தயாராகி போச்சு. விளைந்தது பூதல் இவர் சண்டைக்கு வராருன்னு சொன்ன உடனே முப்புறாதிகள் எதுக்கே வந்து அவர்கள் வில்லை விளைத்து அம்பு போட அவர்கள் தயாரானார்கள். ஆக முப்புறத்துக்கும் சிவனுக்கும் சண்டை ஆரம்பமாயிற்று. ஆனால் உழைந்தனமோ பூரம் உடனே மூன்று புறங்களும் அழிந்து விட்டன, முப்புறங்களும் உழைந்தன. உழைதல் என்றால் அழிந்து போதல். உழைந்தனமோ பூரம் முப்புறம் அழிந்து விட்டன என்று சொல்லி உந்தி பர என்பதாக சொல்லி ஏ பெண்ணே காலை உந்தி நீ சுற்றி பர என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு சொன்னாள். அதை கேட்டுக் கொண்டிருந்த மற்றொருத்தி என்ன சொன்னாள், முருங்குடன் வந்தவார் உந்தி பரம் முப்புறம் எரிகிற போது ஒவ்வொரு புறமா எரியல, முதல் புறம் எரிஞ்சு அப்புறம் இரண்டாவது புறம் எரிஞ்சு மூணாவது புறம் அப்புறம் எரியல, மூணும் ஏக காலத்தில் சமமாக எரிந்தன. ஒருங்கு உடன் எரிந்தவா அந்த மூணு பேரும் மூணு புறமும் ஒரே சமயத்தில் அல்லவா எரிஞ்சு போச்சு என்று அவள் சொன்னாள். அவள் முப்புறம் எரிந்ததுன்னு சொன்னார். இவ என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அந்த கதையை சிறப்பித்து அந்த மூன்று புறங்களும் ஒன்றொன்றாக எரியவில்லை, மூன்றும் ஒரு சேர ஒரே சமயத்தில் மூன்றும் அழிந்து போயின என்பதாக இவள் சொல்லுகிறாள். ஆகவே சிவபெருமான் வில்லை வளைத்தா என்று இந்த கதையில வருது. வளைந்தது வில்லு, வில்லு வளைந்ததே தவிர அந்த வில்லில் அம்பு பூட்டவில்லை, சிவபெருமான் அம்பை எய்யவில்லை, அம்பை எய்யாமலே சிரித்த மாத்திரத்தினாலே அதை அழித்தார் என்றது தொக்கி நிற்குது. இதுல வளைந்தது வில்லு என்றுதான் இருக்கே தவிர அதுக்கப்புறம் அம்பு பூட்டினார் என்றோ அம்பை போட்டார் என்றோ இந்த பாட்டிலே வரல. அதனால அம்பு வில்ல வளைச்சாரே தவிர அதுக்கு மேல் அம்பை வைக்கல அம்பும் போடல, இறைவன் சிரித்தே புறத்தை எழுத்து விட்டார் என்ற ஒரு சிறப்பு அதில் மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிற கதையை அவள் சொன்னாள். அப்பொழுது அந்த மூன்று புறமும் ஒருங்கே அழிந்து விட்டன என்று இரண்டாவது பெண் பாடினார். அந்த பாட்டு முடிஞ்சு மறுபடி அதே கதையில் இன்னொரு பகுதியை முதல் பெண் தொடங்குகிறாள். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் கண் கையில் ஓரம்பேமோ பூரம் உந்தீபரம் ஒன்றும் பெரு மிகை உந்தீபரம் ஈரம்பு கண்டிலம். சிவபெருமானுடைய கையிலே இரண்டு அம்பை பார்க்கவில்லை, ஏகம்பரு அவர் ஏக அம்பை உடையவர். ஏகம்னா ஒண்ணு, அம்பர் அம்பை உடையவர். அதே சமயத்துல ஏகம்பர் என்ற காஞ்சிபுரத்திலும் இருக்கிற பெருமான் ஏகம்பர் என்பது சிலேடையா வச்சிருக்கார். காஞ்சிபுரத்துள்ள ஏகம்பர் அங்க போருக்கு போனார், அந்த இடத்துல ஏகம்பர் என்பதுக்கு அர்த்தம் வேற. ஏக ஆம்பரர் ஒற்றை மாமரத்தின் அடியின் கீழ் இருக்கிற சிவபெருமான் அர்த்தம். ஆனா அது ஏகம்பர் என்று சுருங்கி வழங்குது. ஆனா இதுக்கு இந்த இடத்துல பொருள் என்ன பண்ணோம்னா, ஏகம்பரனா ஒரே அம்பு தான் கையில வச்சிருந்தார். திருமால் என்ற ஒரே அம்புதான் சிவபெருமான் கையில இருந்தது தவிர ஈரம்பு கண்டிலம் ரெண்டு அம்பு அவரிடத்தில் நான் பார்க்கல. இவர் சண்டைக்கு போன போது எதுக்க சண்டைக்கு வந்தது மூன்று புறம், அப்ப மூன்று புறத்தின் மேலும் இவர் அம்பு போட வேணும்னா ஒவ்வொரு புறத்துக்கு ஒவ்வொரு அம்பு வேணுமே, குறைஞ்சபட்சம் மூணு அம்பாவது இருக்க வேண்டும் அல்லவா. மூணு புறத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் அம்பு போடவனா, நூறு அம்பு போடவனா, பத்து போடவனா, மூணுக்கும் ஒவ்வொரு அம்பு போடுறதா வச்சுக்கொண்டா கூட மூணு அம்பு இருக்கணுமே. சரி மூணே வேணா, ரெண்டாவது இருந்தானா ரெண்டு கூட இல்ல ஒண்ணுதான் இருந்தது அப்படி என்று அவள் சொன்னாள். ஒரு அம்புதாயா எடுத்துக்கொண்டு போனார் அந்த முப்புறத்தை எரிக்க. ஈரம்பு கண்டீலம், இரண்டு அம்புகளை இறைவன் கையிலே நாங்கள் பார்க்கவில்லை. ஏகம்பரு ஒரே அம்புடையவராக வந்தார். தன் கையில் ஏகம்பரு, தம்முடைய கையில் ஒரே அம்பை உடையவராக இருந்தார். ஒன்று ஓரம்பே முப்பூரம், அந்த ஒரே ஒரு அம்பே முப்புறத்தை எரித்து விட்டது அப்படின்னு சொன்னார். அடுத்தபடி சொன்னா, அந்த ஒரு அம்பு கூட அவர் ஓடலையே, அந்த ஒரு அம்பு கையிலே தான் இருக்க தவிர அவர் அம்பு போடாமலே திரித்தல்லவா எரித்து விட்டார். ஒன்றும் பெரு மிகை, ஒன்றும் தேவையில்லாமல் போய்விட்டது. மிகைனா தேவையில்லை, மிகை என்ற வார்த்தைக்கு தேவையற்றது. அவர் ஒரு அம்பு எடுத்துட்டு போனாரே, அந்த ஒரு அம்பு கூட அவர் போரில் பயன்படுத்தவில்லை, அந்த ஒரு அம்பும் தேவையற்ற பொருளாக போய்விட்டது என்று சொன்னார். அப்ப முதல்ல சொன்னவர் கதையில ஒரு அம்புதான் எடுத்துட்டு போனார்னு அவரை பெருமையா பேசினார். ஆனா ரெண்டாவது பெண் என்ன பண்ணார், இன்னும் பெருமையாக்கினார். அந்த ஒரு அம்பு கூட தேவையில்லாதது, அதாவது மிகையானது, பயனற்றதாக போய்விட்டது என்பதாக சொல்லி அதை உயர்வுபடுத்தி பேசி காட்டுகிறார்.